திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பார்வதீபதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம். சிவமன ஞானம் தெளிய ஒன் சித்தி, சிவமன ஞானம் தெளிய ஒன் முக்தி, சிவமன ஞானம் சிவபரத்தேயக, சிவமன ஞானம் சிவானந்தம் நல்குமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை என்னுடைய மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு, திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, திருவாவூடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் வணங்கி, சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவஞானத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், சிவானந்தம் விளையும் என்பதை இந்த பாடலிலே அழகாக திருமூல தேவநாயனார் உணர்த்துகின்றார். சிவமான ஞானம் என்றால் உயிர் தன்னுடைய மறந்து அறிதலும் உணர்த்திய அளவாக உணர்ந்து கொள்ளுதல். அந்த தன்மைகள் எல்லாம் கெட்டு மணி ஒளி போல என்றும் விளக்கம் வரும் சிவமே ஆன அறிவை பெறுகிறது. அதுதான் சிவமான ஞானம். 4 அடியிலேயே இந்த பாட்டுல அது வருது. சிவமான ஞானம், சிவமான ஞானம், சிவமான ஞானம், சிவமான ஞானம். அப்போ இந்த சிவஞானத்தை துணையாக கொண்டு உலகு உயிர் தடைகளை உணர, அதனால் அட்டமா சித்திகள்லாம் ஏவலர் போல இவனுடைய வசமாகிவிடும். ஒன் சித்தி அப்படியே அட்டமா சித்தி வந்து நல்ல வசமாகிறது. அதுதான் பரமுத்திக்கு தடையாய் இந்திர ஜாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தன்மையாக, இந்த அகங்கார ஏதுவாக இருப்பதால் அவற்றைய உறுதினு உணராம உதர முக்தி கிடைக்கும். முக்தியே அப்ப அதுதான் தருது. சிவஞானம் எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் உதரணும், உதரனா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அந்த முக்தி மேல இருக்கிற விருப்பத்தினால இது எல்லாத்தையும் விட்டுட்டு பரம்பொருளோட சேர்ந்து இருக்கணும் அத்துவிதமாக நினைக்கும் பொழுது அந்த சிவானந்தம் விளையும் என்று உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அறிந்துணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும், செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன், மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை, பிரிந்தொழிந்தேன் இப்பிறவியை நானே என்று சொல்லுகிறார். பிறவி எப்படி அரும் என்பதை படிமுறையாலே உணர்த்துகின்றார். ஆனா எல்லாத்தையும் என்ன சொல்றார், தன்மேல் இட்டு பாடுகின்ற ஞானிகள் அப்படித்தான் செய்வாங்க. குறைகள் அப்புறம் தன்மேல வச்சுதான் பாடுவாங்க. இப்போ என்ன சொல்றாரு, நான் இந்த அகன்ற உலகத்தை அறிந்தேன். அதான் அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னறிவும் நூலறிவும் கருவியாக கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் அறிவது. உணர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி அறிந்தவைகள் அனுபவத்திற்கு வரும்படியாக பயிலுதல். அப்ப என்ன சொல்றாரு, அறிந்தேன் அறிந்து உணர்ந்தேன்னு சொல்றாரு. அப்ப அறிதல் உணர்தல் ரெண்டையும் பார்த்தாச்சு. இவ்வகலிடம் முற்றும் அப்படின்னா பிரகிருதி மாயா புவனம் முதல் சுத்த மாயா புவனம் வரை உள்ள உலகங்கள் எல்லாத்தையும் அறிந்து, இவை அனைத்தும் மாயேயம் அப்படிங்கிறதும் இது பிறவிக்கு ஏது என்பதையும் உணர்தல். அப்படி இந்த அகிலிடம் அனைத்தையும் அழியும் தன்மை எதுன்னு உணரவே நிலையான சிவத்திடத்து செறிதலும், செறிந்துணர்ந்து ஓதி அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கு பின்பாக அதனையே உணர்தல், அது மட்டுமல்ல அதனையே ஓதுதல். இப்படி அனுபவங்கள்லாம் முதிர்ந்து கொண்டே வரும், அதனால் திருவருள் கைகூடும், எனக்கு அங்கனம் திருவருள் கைகூடிற்று என்று திருமூல தேவநாயனார் கூறுகிறார். மதி மாண்டவர், மதினா அறிவும் தெரியும், மதி மாண்டவர்கள்னா அறிவு கட்டவர்கள்னு அர்த்தம். வாழ்க்கையில நிலை இல்லாததெல்லாம் நிலையாயின அப்படின்னு உணரக்கூடிய புல்லறிவு, அதை கடை என்று ஒதுக்கணும். அதை ஒதுக்குனதோட மட்டும் இல்லாம அந்த வாசனையே இல்லாம நான் கெடுத்தேன் என்பதற்காகத்தான் மறந்து ஒளிந்தேன்ட்டார். மறந்தேன் மட்டும் சொல்ல மறந்து ஒளிந்தேன்னு சொல்றார். இங்கன்னா சோபானத்தால பெற்ற பயனுக்கு என்னன்னு பார்த்தா பிறவியே பிரிந்து ஒளிதல் தான், பிறவி நீங்கிவிடும், பிரிந்தொழிந்தேன் இப்பிறவியை நானே அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு நல்ல ஆச்சாரியனுடைய அருள் இருந்தால் பாசஞான பசுஞான இயல்பும் பதிஞானத்தோட உயர்வும் அதனால் பிறவி எய்தக்கூடிய பெரும் பயனையும் அறியலாம் அப்படிங்கிறத திருமூல தேவநாயனார் வந்து தன்மேல் வைத்து காட்டுகின்றார். ஆக இது சிவகுரு தரிசனம் என்ற தலைப்பிற்கு இயல்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. சரி, அப்போ பாசஞானம் அகல பதிஞானமும் சக்தி நிபாதமும் தோன்ற அதனால அடியார் அல்லாதவரையெல்லாம் விட்டு அகல பிறவி நீக்கமும் பெறலாம் என்பதை இப்பாடலின் மூலம் எப்படி படிப்படியாக பிறவி நீங்குவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளார். தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். பிரிக்கின்ற இந்த பிணக்கருத்தெல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டுகொண்டேனே என்று சொல்லுகிறார். தரிக்கின்ற பல்லுயிர், அதாவது வினைக்கு ஈடாக இறைவன் உதவிய உடல் உறுப்பு உட்கரணம் புறக்கரணம், அதான் அகக்கரணம் புறக்கரணம் அந்த கரணம், இதை எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய உயிர்கள் பறிக்கின்ற பல்லுயிர் அப்படின்னு சொல்றாரு. அது ஊர்வன முதல் ஏழு வகை தோற்றத்தை உடைய 84,000 யோனி பேதங்கள். அப்புறம் என்ன சொல்லியாச்சு, அப்ப தத்தம் நிலையிலிருந்து கேட்டு ஒழியாதபடி தாங்குகின்ற எல்லா உயிர்களுக்கும் தலைவன் சிவன். அவர் எப்படி இருக்கின்றாரு, தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத யாருமே உணரல. தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எங்க இருக்கிறாருங்கிறத யாருமே ஓரவில்லை உணரவில்லை அப்படின்னு சொல்றார். அவர் எங்கே இருக்கின்றார் என்றால் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் உயிரோடு ஒன்று இருக்கின்றார். ஆனா அதை வந்து உலகவர்கள் உணர்வதே இல்லை என்று இறங்கி கூறுகிறார். சரி, இப்போ அதுக்கு என்ன சொல்றாரு, அப்படி இருக்கதை அவங்க உணரவில்லை, ஆனா என்றும் வீழா ஆளாய் உடைமையாய் உயிர்கள் இருந்தும் இறைவன் தந்து உயிர்களை பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாசம், அதை பிரிக்கின்ற இந்த பிணக்கரு பிணக்குன்னு கொடுக்கிறாரு. இந்த பிணக்கு தான் ஈசனை அடைவதற்கு இடையூறா இருக்கிறதுனால பிணக்கு அறுத்து என்று சொல்லுகிறார். இந்த சர்வ சம்ஹார காலத்துல எல்லாம் ஒடுங்கும், தத்தம் காரணத்துக்குள்ள ஒடுங்கும், அந்த அந்த அப்படி காரணங்கள் எல்லாம் சிவத்திட்ட ஒடுங்குது. அப்போ அந்த வினைகள், அந்த ஆன்மாக்களுடைய வினைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படிங்கிறதுனால அவற்றை மீண்டும் பிறப்பித்து புனர் உற்பவம் செய்து வினை போகங்களை எல்லாம் ஊட்டி உயிர்களை தூய்மைப்படுத்துவது இறைவனுடைய கருணை. அதனாலதான் பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை அப்படின்னு சொல்றார். அப்போ இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையும் போக்கி உலக எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி புனர் உற்பத்திக்காக கருக்கொண்டுள்ள இறைவனை நான் கண்டுகொண்டேன் என்று மிக அழகாக உணர்த்தியுள்ளார். சரியாக இதுவும் அவருக்கு சிவகுரு குரு தரிசனம் என்பதற்கு இயல்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம். இப்ப நாமும் அவர் சொன்ன வழியில நம்மால் இயன்ற அளவு முதல்ல அப்புறம் தீவிரமாக அப்படி நம்ம, ஏன்னா மந்த தரமாகவும் மந்தமாகவும் இருந்தா நிச்சயமாக அருள் பெறுவது கடினம். அதனால நம்மால் இயன்ற அளவு தீவிரமாக வழிபாடுகளை செய்து வந்தால் அவர் சொன்னது போல கடைபிடித்தால் நாமும் நமக்கும் சிவகுரு தரிசனம் கிடைக்கும். அடுத்தாற்போல திருவடி பேறு என்ற தலைப்பு இந்த ஆறாம் தந்திரத்துல. குருநாதன் என்பவர் சிவகுருநாதன் என்பவர் மிகவும் இன்றியமையாதவர். அதை உணர்ந்து அவர் உணர்த்துற நெறியில நின்று தெளிந்த மாணவன் திருவருள் வடிவான திருவடியை பெற்று உய்ந்ததை உணர்த்தக்கூடியதுதான் இந்த திருவடி பேறு என்ற தலைப்பு. திருவடி என்பது திருவருளை உணர்த்துகிறது. ஆன்மா தன்முனைப்பு அடங்கி சிவகுருவின் திருவடியை பெறுவதற்கு அரிய பேராகும் என்று எண்ணி சென்னியில் சூடுதல் பரிபாகம் முற்றிய காலத்தில் நிகழும். அதனால அது சிவகுரு, ஏன்னா சிவகுருவால தானே ஒரு பக்குவமே வரும். அதனால அதற்கு பின்பாக இந்த திருவடி பேரு என்ற அதிகாரத்தை வைத்துள்ளார். இசைந்தளும் அன்பில் எழுந்தபடியே பசைந்தளும் ஈசரை பாசத்துள் ஏக சிவந்த குரு வந்து சென்னி கை வைக்க உவந்த குருபதம் உள்ளத்து வந்தது என்று சொல்லுகிறார். திருவடி வந்து மனத்தாமரையில எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். முதல்ல பாடல் எப்படி ஆரம்பிக்கிற, இசைந்தளும் அன்பில் எழுந்தபடியே, அதாவது திருவருளால் விளக்கமுற்ற அன்பில் தோன்றியபடி விரும்பி எழுகின்ற உயிரானது அன்பும் சிவமும் இரண்டு இல்லை, அதனால அன்பு எழுந்த போது அதோட சிவமும் அதாவது ஆன்மாவோடத்து கருணை கொண்டு தோன்றுவார் என்று நமக்கு சொல்லுகின்றார். திருவருளால இறைவனோடு இசைந்து எழுகின்ற அன்பை ஆதாரமா கொண்டு அன்பே வடிவா கருணையில் தோன்றக்கூடிய சிவப்பரம்பொருளை விடாம முருகிய அன்பினால் பற்ற ஆன்மா வந்து என்ன செஞ்சிடும், மலமாயா கன்மங்களை கோபித்து, அந்த கோபித்து விளங்கும் சிவகுருநாதன் எழுந்தருளி வந்து தலையின் மேல கை வைக்க அதனால் மலவன்மை வாடி அந்த மல மகிழ்ந்த குருநாதர் வந்து திருவடி உள்ளத்து விளங்கியது என்று சொல்லுகிறார். சரியாக முதல்ல இசைந்தளும் அன்பில் எழுந்தபடியே பசைத்தளும் ஈசரை பாசத்துள் ஏக, பாசம் ஒன்ன விட்டு ஒன்று பிரிய முடியாத மாதிரி முருகிய அன்பு. பாசத்துள் ஏகன்னா இறைவனிடத்துல அன்பு கொண்ட உயிர் தைல தாரை போல இடைவிடாத அந்த அன்புனால முதிர்ச்சி அடைய. அடுத்து என்ன ஆயிருது, சிவந்த அப்படிங்கிறது சினந்தன் அர்த்தம், கருப்பு சிவப்பு வெகுளி பொருள். ஆனா சினந்த குருவை சிவந்த குரு என்று சொல்லுகிறார். கோபமா இருக்கிறதுனால சிவந்த குரு என்று சொல்கிறார். குரு சினப்பது எதுக்கு, கொல்வதற்காக அல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொல்லாத குணங்களை போக்குவதற்காக. ஹூம் பட் அப்படிங்கிற அஸ்திர மந்திரத்தால கனமாந்திர குரவரும் சினந்து கிரியாவிதியின்படி தீட்சை பெறக்கூடிய சீடனை நோக்க அவனுடைய மலமாயா கன்மங்கள் நீங்கியதாக பாவிக்கப்படும். அதான் சச்சுதீஷை, குரு வந்து அப்படின்னா குரு வந்து நோக்க அப்படின்னு பொருள் சொல்லும் கொள்ளணும். இந்த நோக்குதல் அப்படிங்கிறது தான் சச்சுதீஷை. அப்ப குருநாதனுடைய கோப பார்வை வந்து ஆன்மாவுடைய மலம் வலியை வாட்டுகின்றது. அதனால ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானமோ மாயா கன்மங்களோ என்ன செஞ்சிருது, நீங்குது. இப்ப தன்னுடைய கரத்தை அவர் எப்படி ஏதோ சென்னி கை வைக்கன்னா, ஞானாசிரியர் வந்து சிவோகம் பாவனையில தன்னுடைய கையை சிவஹஸ்தம் அதாவது சிவபெருமானுடைய கரமாக எண்ணி சீடனுடைய உச்சந்தலையில இப்படி வைப்பார். வச்சுட்டு இவனுடைய மலகன்மங்கள் ஒளிவனவாக அப்படின்னு சொல்றார். இது வந்து ஹஸ்த மஸ்தக சம்யோகமாகிற ஸ்பரிச தீட்சை. முதல்ல சச்சு தீட்சை அதாவது நயன தீட்சை பார்த்தோம், இப்போ ஸ்பரிச தீட்சை கைய வைக்கிறது. அப்ப அப்படி சொல்லி அவர் வந்து தலையில கை வைக்கவும் ஆன்மா வந்து மலத்தில் இருந்து நீங்கி சிவம் பிரகாசிக்க இருக்கும். அவருடைய உள்ளத்திலே திருவடி தானே வலிய வந்து புகுந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அன்பு அப்படிங்கிறது உயிருக்கு வந்து ஒரு இயற்கை குணம். ஆனாலும் அது இறைவனை குறித்து எழாத வண்ணம் தடுப்பது என்னதுன்னா மலம். அதனால உயிர் வந்து தானே அதை வெளிப்படுத்த முடியாது, திருவருள் துணை நின்று வெளிப்படுத்தும். அதனாலதான் திருவருளோடு இசைந்து எழும் அன்பு என்று அழகாக முதல் வரியிலே நமக்கு சொன்னார் என்று பார்க்கின்றோம். அப்போ குருநாதர் வந்து அப்படி ஸ்பரிச தீட்சை பண்ணின உடனே தீ தீண்டிய பொருள் எல்லாம் தூய்மையாயிரும் தெரியுமா, அது மாதிரி சீடன் வந்து குருவின்றி துணை இல்லை அப்படிங்கிற உறுதியோட இருப்பான். அதனால கருணை வடிவான அந்த குருநாதரோட திருவடி வந்து குளத்து தாமரை பூத்தது மாதிரி சீடனுடைய உள்ளத்தில் தோன்றும், குருபதம் உள்ளத்தே வந்தது அப்படின்னு சொல்றார். அதனால இது அந்த தலைப்போட திருவடி பேராதல்ங்கிறதோட இயைந்திருக்கிறது என்று நாம பாக்குறோம். தாடந்த போதே தலை தந்த எம்மிரை வாடந்த ஞான வலியையும் தந்திட்டு வீடந்தமின்றியே யான்கென விட்டருள் பாடின் முடி வைத்து பார் வந்து தந்தது. வீடந்தமின்றியே ஆழ்கென விட்டருள் பாடின் முடி வைத்து பார் வந்து தந்தது என்று சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடி வந்து அவர் நமக்கு தருவதால் நம்முடைய அஞ்ஞானமானது நீங்குகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டு உலகத்துக்கு போகலாம் என்று நமக்கு ஒரு கருணை தருகிறது. சிறப்ப தாடந்த போதே அப்படின்னா தாழ் தந்த போதே அந்த சொல் தான் அங்க அப்படி வருகிறது. அப்ப திருவடியின் கண் நீங்காத பற்றை உடைய என் மனத்துல இறைவன் உண்டாக்கிய போதே, இதுக்கு முந்தின மந்திரத்துல சொன்னாக்கலையே பதம் வந்து பதம் உள்ளத்தே வந்ததேன்னு சொல்றாரு. அது மாதிரி அப்ப அதை அந்த தாள் தந்த போது அந்த திருவடி என் சென்னிமிசை சூட்டினார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உள்ளத்துக்குள்ளே தந்தாச்சு, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது அடுத்து தலை தந்த எம்மிரை அப்படின்னா பொறி புலன்களுக்கு அடிமையா கிடந்த என்னை அஞ்ஞானத்திலிருந்து நீக்கி தலைமை தந்திருக்கிறார். நான் வந்து சிவத்துக்கு தான் அடிமையா இருக்கணும், ஆனா அது என்ன செய்த பொறி புலன்களுக்கு அடிமையா இருக்கு. அதனால அதுல இருந்து அப்படியே அந்த அஞ்ஞானத்துல இருந்து நீக்கி தலைமையை தந்துள்ளார் சிவம் என்று சொல்லுகிறது. அடுத்து என்ன வருது, வாழ்த்தந்து அஞ்ஞான வழியையும் தந்திட்டு. தந்திட்டுனா வேறாக்கி தந்து. வாழ்த்தந்துனா என்னது, ஞான வாழை உதவி. சரி, ஞானத்தை வந்து வாழ் என்று கருவியாக உருவகித்ததால் அஞ்ஞானத்தை வாழால் வெட்டப்படுகின்ற ஈரமுள்ள மரமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ வாழ்த்தந்த அஞ்ஞான வழியும் தந்திட்டு. அந்தம்னா எல்லை, ஆழ்கன்னா ஆழ்க என்னன்னா ஆழ்கன்னா நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ பார் வந்து அப்படின்னு வருது இல்லையா, பார் வந்து இன்முடி அருள்பாடு வைத்து தந்ததுன்னு கொண்டு கூட்டிக்கிடணும். அப்ப என்னோட இறை என் போல மாண்ட சட்டை தாங்கி குருவடிவாக பூமியில் எழுந்தருளி திருவருள் தோன்றக்கூடிய தன்னுடைய திருவடியை என்னுடைய முடியின் கண் வைத்து தந்தார். அப்போ அருள் தோன்றுவதற்கு எது இடம் என்று கேட்டால் திருவடி. நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு இல்லையா அப்பர் சுவாமின்னு சொல்றார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே மணிவாசக பெருமான் சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக அப்ப திருவடியை உதவும் போதே தலைமை பதவியை கொடுத்த என்னுடைய குருநாதன் அறியாமையை அறுக்கக்கூடிய ஞான வாழை எனக்கு உதவி அஞ்ஞானத்தோட வலிமையெல்லாம் போக வச்சு நீ வீட்டுலகத்துல போய் எல்லை இல்லாத காலம் ஆழ்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி திருவருள் தோன்றக்கூடிய இடமாகிய திருவடிய என்னோட தலையில வச்சு பூமியில குருவாக வந்து உதவினார். அப்ப குருவாக வந்தது சிவம் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. தானவனாகி சொரூபத்துவந்திட்டு ஆன சொரூபங்கள் நான்கும் அகற்றின ஏனைய முத்திரை ஈந்தாண்டனன் நந்தி தானடி முச்சூட்டி தாபித்தது உண்மையே அப்படின்னு சொல்றார். குருவா வந்து மலமகற்றி ஞான முத்திரையை கொடுத்து திருவடி சூட்டியது எங்ஞனம் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப சிவபெருமான் தானே குருவாக வருகின்றார். அதாவது சிவகுருநாதன் வடிவு கொண்டு குருவாகவே வந்து என்ன செய்யறாரு, என்னுடைய இயல்பு மலம் மாயை கன்மம் தான் அப்படிங்கிற நான்கை நீக்கி எனக்கு ஒரு முத்திரையை கொடுத்து என்னை ஆட்கொண்டான். அவனோட திருவடியை முதல்ல என் முடியில சூட்டி அசையாமல் நிலைப்படுத்தியது உண்மை அப்படின்னு சொல்றான். தான் அவனாதல் இல்லையா, சிவனே குருவென செப்பின நந்தி. அதனால சிவன் தான் குருவாகி இருக்கின்றார். என்ன சொல்லிட்டாரு, தானவனாகி சொரூபத்து உவந்திட்டு அப்படிங்கிறது தான், அதாவது மானிட சட்டை தாங்கி நம் போன்ற சொரூபத்தில் வடிவத்தில் வருகின்றார், எம் போலவே வருகின்றார் என்னுடைய குருநாதனாக வருபவர் எனக்கு சிவமே. இப்ப ஞானமே ஆன முத்திரை, அவர் கையில இருக்கக்கூடிய முத்திரை என்னன்னா ஞானமே ஆகிய முத்திரை. இந்த சுட்டு விரல் இந்த விரல், இத வந்து இது பெருவிரல், இந்த பெருவிரலுக்கு அடியில பொருத்தணும், அப்படி பொருந்த மடக்கிக்கிடணும். ஏனைய மூன்று விரல்களையும் தனித்தனியா பிரித்து நிறுத்திக்கிடணும். இந்த சிறு விரல்னு சொல்றோம் இல்லையா சுண்டு விரல், அது வந்து மாயை. அடுத்தாலும் இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அது வந்து கன்மம். அப்புறம் இந்த நடுவிரம் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆணவம். இந்த மூன்றையும் காட்டுறது. சுட்டு விரல் வந்து ஆன்மா, இது இந்த மூணோடையும் கூடி இருந்து அப்புறம் பிரிஞ்சு கட்டை விரலாக சொல்லப்படுவது என்னது, இது சிவம். இந்த சிவ தன்முனைப்பு இல்லாம தானற்று அடங்கக்கூடிய அந்த ஆன்ம சொரூபத்தை இது வந்து அழகா குறிக்குது இந்த முத்திரை. அதான் அந்த ஞான முத்திரை என்பது சின்முத்திரை என்று சொல்லப்படும். கட்டை விரல் சிவம், அப்ப இதனால அங்க இருக்கு, அத வந்து அகற்றி இந்த ஆன்மாவை இங்க மீக்குது. மும்மல சொரூபங்களையும் ஆன்ம சொரூபத்தையும் அகற்றி தாடலை, இறைவனுடைய தாள்ல நம்முடைய தலையை வைக்கணும். அப்படி அரங்கி இருக்கிறது தான் இந்த சிவமுத்திரை அல்லது ஞான முத்திரை அல்லது சின்முத்திரை என்று சொல்லப்படுகிறது. இந்த தத்துவத்தை இது இப்படி காட்டினாலும் இதை உணர்ந்து உய்யக்கூடிய அறிவையும் அவர் தான் எனக்கு தந்து உதவினார் என்று சொல்லுகிறார். நம்ம திருக்கோயில பாக்குற தட்சிணாமூர்த்தி பெருமான் வந்து இந்த முத்திரை தான் வச்சிருப்பார். அழகாக அவருக்கு ஒரு துதி கூட இருக்கு. கல்லாலின் புடைய அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாங்கிற இது என்ன சொல்றாரு? இந்த முத்திரை வந்து சொல்லாமல் சொல்றாரு. அவரை நாம நினையாமல் நினைஞ்சனா மறக்காமல் நினைந்து இந்த பிறவி தொடரை விட்டு நாம் நீங்க வேண்டும் என்று மிக அழகாக அந்த பாடல் நமக்கு உணர்த்தும். அவர் வந்து ஞானமே வடிவான மூர்த்தி. தட்சிணாமூர்த்தி பெருமான் வந்து அவரை ஞானம் பெறுதல் பொருட்டுதான் வணங்கணும். அதுக்காகத்தான் அவர் சின்முத்திரையை தாராரு. அவர்கிட்ட சனகாதி முனிவர்கள் நால்வரும் பாடம் கேட்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். நிறைய தட்சிணாமூர்த்திலேயே பல ரகங்கள்லாம் இருக்குது. ஞான தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த குரு பயிற்சி என்று வரும்போது இவரை சென்று வழிபட்டு பரிகாரம் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். ஏன்னா இவர் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த மஞ்சள் வஸ்திரம் கட்டுறதோ கொண்டக்கடலை மாலை சாத்துறதோ எல்லாமே நவக்கரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு, சரியா? அதனால இவரை வந்து அந்த மாதிரி நம்ம பாவிக்க கூடாது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்றாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் சிவபெருமான் குருவாக வந்துன்னு சொல்லும் போது, இதெல்லாம் அவர் செய்யறாருன்னு சொல்லும் போது ஞான குருவாக சிவபெருமான் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இது. அதற்கு அடுத்தபடியாக, உரையற்று உணர்வற்று உயிர் பரமற்று திரையற்ற நீர் போல் சிவமாதல் தீர்த்து கரையற்ற சத்தாதி நான்கும் கடந்த சொரூபத்து இருத்தினன் சொல்லிருந்தோமே என்று சொல்லுகிறார். சிவகுருநாதன் தான் திருவடி பேற்றை நல்கி சொரூப சிவத்தோடு நம்மை சேர்க்கின்றார் அப்படின்னு சொல்றார். உரை அப்படின்னா என்னது? மன கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கூட்டங்கள். உணர்வுனா என்னது? அந்த சொற்கூட்டத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமான அறிவு, முதற்காரணமான அறிவு. இந்த ரெண்டும் சிவபோதத்தின் விளைவும் செயல். அதனால உயிருக்கு இது பாரமாகிட்டு. இந்த உணர்வும் உரையும் ஆணவ மலத்தின் காரியமாகிய அகங்காரத்தால் நிகழ்வன ஆதலால் உயிர் பரம் என்றது இவை இரண்டினையும் ஏற்றி வைக்கின்ற அகங்கார காரணமாகிய ஆணவ மாலத்தை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உரைங்கிறது மனக்கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கூட்டம், உணர்வுங்கிறது சொற்கூட்டத்தை தோற்றுவிப்பதற்கு முதற் காரணமான அறிவு. இந்த இரண்டும் சிவபோதத்தின் விளைவும் செயலுமாக உயிருக்கு பரமாயின. இந்த உணர்வும் உரையும் ஆணவ மலத்தோட காரியமான அகங்காரத்தால் நிகழ்கிறது. அதனால உயிர் வந்து பரம் என்றது இவை இரண்டையும் ஏற்றி வைக்கின்ற அகங்கார காரணமாகிய ஆணவ மலத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று அற்ற போது உயிர் வந்து அலையற்ற கடல் மாதிரி அமைதியை பெறுகிறது, சிவமாகிறது. அப்படி சிவமான போது நுகர்வானும் நுகர்ச்சியும் இன்றி நுகரப்படும் பொருளே ஆதல், அதுதான் அனுபவம். நுகரப்படும் பொருளே ஆதலின் அனுபவம் என்றாகிறது. அப்ப ஆச்சாரியன் வந்து ஆன்மா அந்த நிலையை எய்தாதவாறு தீர்த்து தலைவினோடு தலைவியை சேர்க்கக்கூடிய, தலைவனோடு தலைவியை சேர்க்கக்கூடிய தோழி மாதிரி துரியாதீத சிவத்தோட ஆன்மாவை கூட்டி ஆனந்த அனுபவத்தில் அந்த ஆனந்த அனுபவி ஆக்குகின்றான் என்று அழகாக சொல்லியுள்ளார். அப்போ இந்த இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நுகர்ச்சியே இன்னவாறு இருந்ததுன்னு சொல்லால வரையறுத்து சொல்ல முடியாது. சொல்லுவது அறியேன் வாழி என்று செக்லார் பெருமான் சொல்லுவார் அல்லவா, அது போல. இப்போ இந்த சத்தாதி நான்கும் கடந்த என்று சொன்னார். சத்தா அந்த சத்தாதி நான்கு என்னன்னா, சூக்குமை, மத்திமை, வைசந்தி, வைகரி, அந்த நால் வகை வாக்குகள், அதான் சத்து, சத்தாம். அடுத்த ஆதி அங்கிறது அதுக்கெல்லாம் முதலான நாதம். அப்ப அதனை கடந்த எல்லையற்ற சொரூபம் வந்து பரமசிவம், பரசிவம். அதுதான் துரியாதீத சிவம் என்று சொல்லப்படுகிறது. அதோட சேர்ந்தா பேரின்ப நுகர்ச்சி விளையும் என்று ஒரு அழகாக நமக்கு, நாம் சிந்தித்து கூட பார்த்திராத ஒரு செய்தியை இந்த திருமந்திரத்தின் மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார்.